இயேசு சோதிக்கப்பட்ட பின் அவர் கலிலேயாவிலே வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் என்று மார்க் நமக்கு கூறுகிறார். ஒரு ராஜ்யம் என்றால் அங்கே ஒரு ராஜா இருக்கிறார் என்று பொருள். மேலும் இந்த ராஜா வந்திருக்கிறார் என்பதே இங்கு நற்செய்தியாகும். இந்த பாடத்தில் நாம் இயேசுவை ஏக சக்கராதிபதியாக வெளிப்படுத்தி காண்பிக்கும் நான்கு கதைகளை பார்த்து இது ஏன் இன்று நமக்கு நற்செய்தியாக இருக்கிறது என்றும் காண்போம். பாடம் 31, ஏக சக்கராதிபதி. மார்க்கு 4:5 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். போதகர் ஸ்மித் 5 வயது சிறுவனாயிருந்தபோது அவரது தந்தை அவரை எடின்பர்க்கு வெளியில் இருந்ததொரு பழைய மோட்டார் வாகன கிடங்கிற்கு அழைத்து சென்றார். அந்த இடம் முழுவதும் பழைய கார்கள் மற்றும் ட்ரக்குகளால் நிரம்பியிருந்தது. அத்துடன் நல்ல கற்பனை வளம் நிறைந்த ஒரு குழந்தை விளையாடுவதற்கு ஏற்ற அற்புதமானதொரு இடமாகவும் அது இருந்தது. அவரது தந்தை அவர்களது காருக்கு தேவைப்படும் உதிரி பாகங்களை பெறுவதற்காக அங்கு செல்வது வழக்கம். அதன் அமைப்பு இதுதான். அங்கிருக்கும் கார்களிலிருந்து உங்களுக்கு தேவைப்படும் பாகங்களை கலற்றி எடுத்துக்கொண்டு பின்பு அவற்றுக்கான கட்டணத்தை அவ்விடத்தின் நுழைவு வாயிலில் நீங்கள் திரும்பும் போது செலுத்திவிடலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், சிலர் தங்களுக்கு தேவையான பாகங்களை கலற்றி சுற்றுச்சுவர் மதிலுக்கு அப்பால் எரிந்துவிட்டு நுழைவு வாயிலை கட்டணம் எதுவும் செலுத்தாமலேயே கடந்து சென்று அதன் பின்பு மதிலுக்கு வெளியே உள்ள திறந்த வெளியிலிருந்து அவர்கள் தூக்கி எறிந்த பாகங்களை பொறுக்கி எடுத்து கொண்டு போய்விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆகவே அவ்விடத்தின் உரிமையாளர்கள் சுற்றுச்சுவர் மதிலை ஒட்டிய உள்பகுதியில் நுழைய தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியை உருவாக்கி காவல் நாய்களை உள்ளே கொண்டு வந்து கம்பங்களில் கட்டிவிட்டார்கள். நீங்கள் அந்த மதில் சுவரை நெருங்கி செல்லாத வரையில் நீங்கள் மிகவும் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். ஒரு நாள் போதகர் ஸ்மித்தின் தந்தையார் பழுதாய்ப்போனதொரு காரில் வேலையாயிருந்தபோது சிறுவன் ஸ்மித் ஒரு ட்ரக்கை கண்டு அதன் மேல் ஏறி வண்டியின் உள்ளே சென்று விட்டார். ட்ரக் ஓட்டுகிறதான ஒரு கற்பனை உலகில் அவர் தன்னை மறந்து போயிருந்த போது திடீரென்று அங்கிருந்த நாய்களில் ஒன்று தன் சங்கிலியிலிருந்து அவிழ்க்கப்பட்டதாய் அவரை நோக்கி பாய்ச்சலாய் ஓடி வந்தது. தன் வாழ்வில் ஒருமுறை கூட அவர் அதைவிட பயந்து போனதாக அவருக்கு தோன்றவில்லை. எந்த ஒரு சிறு குழந்தையையும் போலவே அவர் வீரிட்டு அலறினார். அவரது தந்தையார் விரைந்தோடி வந்து ஒரு கம்பை எடுத்து சற்று போராட்டத்திற்கு பிறகு அந்த நாயை கட்டுப்படுத்தி விரட்டினார். அவரது தந்தை அந்த நாயை கட்டுப்படுத்தியதன் மூலம் அவரை காப்பாற்றினார். அவரால் அந்த நாயை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருந்தால் அவரது மகனை அவரால் காப்பாற்ற முடிந்திருக்காது. கிறிஸ்து நம் எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அந்த எதிரிகளின் மீது அவர் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே அவர்களை அவர் கீழ்ப்படுத்துகிறார். அவர் ஆண்டவராய் இருப்பதே அவரை நமது இரட்சகராக செயல்படுவதற்கு தகுதிப்படுத்துகிறது என்பது உண்மை. அதனால்தான் வேதாகமும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் இரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறது. சரி, எந்தெந்த எதிரிகளிடமிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டிய தேவை உள்ளது? நமது உலகம் நாம் சில நேரங்களில் குறிப்பிடுவது போல இயற்கை பேர் அழிவுகளால் நிரம்பியுள்ளது. அவற்றுள் நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், எரிமலை வெடிப்புகள், புயல்கள், காட்டு தீ விபத்துகள் மற்றும் வெள்ளங்கள் ஆகியவை அடங்கும். மேலும் நாம் மனுஷீக தீமைகளாலும் துன்பத்துக்குள்ளாகிறோம். பள்ளிகளில் துப்பாக்கி சூடு, கூட்டு கொலைகள், பயங்கரவாத கிரியைகள், ஆள் கடத்தல் என்று அதன் பட்டியல் மிகவும் நீண்டு போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மற்றொரு அக்கிரமம் நிகழும்போது நாம் அதை எப்படி தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடும் என்றும் ஒருபோதும் அது மீண்டும் நிகழாது என்பதை எப்படி நாம் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் என்றும் நாம் கேட்கிறோம். மருத்துவ அறிவியலின் அனைத்து அதிசய முன்னேற்றங்களுக்காகவும் நாம் ஆழ்ந்த நன்றியுள்ளவர்களாக இருக்கும் போதிலும் புற்றுநோய், பக்கவாதம் மற்றும் இதய நோய் போன்ற இன்னல்களை இன்னும் கூட நாம் எதிர்கொள்கிறோம். இவை நமது கடைசி சத்துரு என்று வேதாகமம் விவரிக்கும் மரணத்துக்கு நேராக நம்மை கொண்டு வந்து விடுகின்றன. தங்கள் அன்புக்குரிய ஒருவருடன் மரணத்துக்கு அருகாமையில் இருந்திருக்கக்கூடிய எவரும் அது எத்தனை பயங்கரமான சத்துரு என்பதை அறிந்திருக்கிறார்கள். இயற்கை பேரழிவுகள், மனுஷீக தீமைகள், நோய்கள் மற்றும் மரணம் ஆகிய இந்த நான்கு இருளின் பரிமாணங்களே நமது செய்திகளில் பெரிதும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இவ்வாழ்வின் அனைத்து சந்தோஷங்களுக்கிடையிலும் யார் நம்மை விடுவிப்பார்? இத்தகைய இருளை வருவிக்கும் நாசகார சக்திகளை கீழ்ப்படுத்தும் அதிகாரத்தை உடையவர் யார் என்று கேட்கிறவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். இருளின் அனைத்து பரிமாணங்களின் மீதும் இயேசுவின் ஆளுகையை அழகுற விவரிக்கும் நான்கு கதைகளை மார்க்கு பதிவு செய்கிறார். ஒவ்வொரு கதையும் இயேசுவே ஆண்டவர் என்பதை தெளிவுபடுத்துகின்றன. இந்த காரணத்தின் நிமித்தம் அவரை இரட்சகர் என்று நாம் விசுவாசிக்க முடியும். ஒரு மாலை பொழுதில் சீஷர்கள் படகொன்றில் கலிலேயா கடலை கடக்கும்போது அவர்கள் புயலில் அகப்பட்டு கொண்ட நிகழ்வில்தான் இவையெல்லாம் தொடங்கின. இயேசு புயலே இல்லாத வாழ்க்கையை ஒருபோதும் வாக்கு பண்ணவில்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். பிரச்சனை வந்தபோது சீஷர்கள் இயேசு தங்களை குறித்து அக்கறை கொள்ளவில்லை என்று கருதி கொண்டார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆனால் இயேசு காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மனுஷிக ஆவியானது பஞ்சபூதங்களின் மீது அதிகாரம் ஏதும் கொண்டிருக்கவில்லை. மழை, சூறாவளி, எரிமலை அல்லது ஆழிப்பேர் அலைகள் ஆகியவற்றின் மேல் நாம் வல்லமையுடையவர்கள் அல்லர். ஆனால் இயேசு பேசிய போது அவர் புயற்காற்றை அமரப்பண்ணினார். இயேசுவும் அவரது சீஷர்களும் ஏரியின் அக்கறையில் சென்று சேர்ந்தபோது உடனடியாகவே அவர்கள் மனநிலை தவறிய ஒரு மனிதனை எதிர்கொண்டார்கள். அவன் கல்லறைகளின் மத்தியில் வாழ்ந்து இரவும் பகலும் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த மனிதன் பொதுமக்களின் முதல் எதிரியாயிருந்தான். அவனை அப்பகுதியின் அதிகாரிகள் சிறைப்படுத்தியும் கூட அவன் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒரு நாளும் கூடாதிருந்தது. ஆகவே அங்கிருந்த மக்கள் சமுதாயம் முழுவதும் பயத்திலேயே வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு இரவும் இந்த மனிதன் மலைகளிலே கூச்சலிடுவதை அவர்கள் கேட்டார்கள். அவனை கட்டுப்படுத்த அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. திடீரென்று வெளிப்பட்ட இத்தகைய வன்முறையின் பின்னே அசுத்த ஆவிகள் அல்லது பிசாசுகள் இருந்தன என்பது வேதாகமத்திலிருந்து தெளிவாக தெரிகிறது. முரட்டுத்தனமான அல்லது சுய அழிவிற்கேதுவான ஒவ்வொரு நபருக்கும் இதே நிலைதான் என்பது கிடையாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட மனிதனின் நிலை அப்படி இருந்தது. சாத்தானை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற ஒரு திருடனாக இயேசு விவரித்தார். எங்கே திருட்டும் கொலையும் அழிவும் மிகுதியாய் பரவி பெறுகிறதோ அங்கே அவனுடைய செயல்பாடுகள் அதிக தெளிவாக காணப்படும். இயேசு இந்த சமுதாயத்தினரிடையே வந்தபோது அவர் அந்த மனிதனை விட்டு புறப்பட்டு பன்றி கூட்டத்திற்குள் போகுமாறு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டார். அசுத்த ஆவிகள் அவருக்கு கீழ்ப்படியதான் வேண்டியிருந்தது. அவை அந்த மனிதனை விட்டு வெளியேறியதும் அம்மனிதன் முற்றிலுமாக மாறிவிட்டான். அந்த பட்டணத்திலிருந்த மக்கள் இதை கேள்விப்பட்டவுடனே என்ன நிகழ்ந்தது என்று பார்ப்பதற்காக அவர்கள் வெளியே வந்தார்கள். அங்கே அவர்கள் முன்பு பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனிதன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள். இயேசு ஏரியின் மறுக்கரைக்கு திரும்பி வந்தபோது மாபெரும் மக்கள் கூட்டம் காத்திருந்தது. அவர்களுக்குள் பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண்மணி இருந்தார். அவர் அநேக வைத்தியர்களிடம் ஆலோசனை பெறுவதற்காக தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து விட்டார். அவர்களது முயற்சிகளுக்கு பின்னும் அந்த பெண்மணியின் நிலைமை சற்றும் மேம்படவில்லை. இந்த பெண்மணி தான் இயேசுவிடம் செல்ல முடிந்தால் குணமாக்கப்படுவோம் என்று நம்பினார். அவர் எப்படியோ கூட்டத்தில் முண்டியடித்து இயேசுவை தொட்டபோது உடனடியாக தன் சரீரத்தில் மாற்றத்தை உணர்ந்தார். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஒவ்வொரு நபருமே என்றாவது ஒரு நாள் மருத்துவர்களால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடிய நிலைக்கு வருகிறார்கள். அதே போன்றதொரு நிலைமையில்தான் இந்த பெண்மணியும் இருந்தார். இயேசு வியாதியின் மீது அதிகாரமுடைய கர்த்தர். ஜெப ஆலய தலைவராயிருந்த யவிரு என்னும் பெயருடைய ஒருவர் இயேசுவிடம் வந்து அவரிடம் ஊக்கமாக வேண்டிக் கொண்டார். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மீது உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள். இயேசு அவருடன் சென்றார். ஆனால் தீர்க்க முடியாத வியாதியுடன் இருந்த பெண்மணிக்கு அவர் ஊழியம் செய்ததில் அங்கே சற்று தாமதம் ஏற்பட்டு விட்டது. அவர் அந்த பெண்மணியுடன் பேசி கொண்டிருந்த போது யவீருவின் வீட்டிலிருந்து சில நபர்கள் அவரது மகள் மரித்து போனாள் என்ற துயர செய்தியுடன் வந்தார்கள். அவர்கள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்களது சொற்களில் உள்ள குறிப்பை பாருங்கள். அந்த சிறுமி உயிருடன் இருந்த வரையில் இயேசு அவளை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கைக்கு சிறிதளவாவது இடமிருந்தது. ஆனால் அவள் இறந்துவிட்ட பின்போ எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. ஆனால் இயேசு எவிருவிடம், பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொன்னார். இயேசு எவிருவின் வீட்டிற்கு வந்தபோது இறுதி சடங்குகளும் அவற்றுக்கான சந்தடியும் ஏற்கனவே தொடங்கியிருந்தன. அவர் புலம்புகிறவர்களையெல்லாம் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோருடன் அந்த சிறுமியின் தகப்பனும் தாயும் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இயேசு சிறுமியின் கையை பிடித்து தலித்தாக்குமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அங்கிருந்த அனைவரும் முற்றிலுமாக ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படியாக அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள். அன்புக்குரிய ஒருவரை இழந்திருக்கும் யாருக்குமே இது மிக அழகானதும் ஆழ்ந்த உணர்வை தருவதுமானதொரு கதை வடிவம் ஆகும். யவீருவின் மகள் சுகவீனமாயிருந்தாள். இயேசு வருகிறதற்கு தாமதமாகி போனது. அப்படி தாமதமாகும் போது அந்த பெண் இறந்து விட்டாள். ஆனால் இயேசு வந்தபோது அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தாள். இயேசு அவரது ராஜ்யம் வரும்போது நாம் அறிந்து கொள்ளப் போகும் முழு ஆசீர்வாதங்களை பற்றிய ஒரு துளியளவு கண்ணோட்டத்தை நமக்கு காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் மரிப்பதும் தாமதங்களும் இருக்கும். ஆனால் இயேசு வல்லமையிலும் மகிமையிலும் மீண்டும் வரும்போது உயிர்த்தெழுதல் வரும். மனுஷீக இருளின் பரிமாணங்கள் அனைத்தின் மீதும் இயேசு அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். அவர் பேரழிவுகளையும் பிசாசுகளையும் வியாதிகளையும் மற்றும் மரணத்தையும் கூட கீழ்ப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த எதிரிகளின் மீது அதிகாரமுள்ள கர்த்தராயிருப்பதால் அவற்றின் நாசகார சக்தியிலிருந்து நம்மை மீட்க வல்லவராயிருக்கிறார். அப்படியெனில் அவர் ஏன் அதை செய்வதில்லை? அதற்கான பதிலை மார்க் நமக்கு தருகிறார். இயேசு பிசாசு பிடித்திருந்த மனிதனை விடுவித்த போது அவ்வூர் ஜனங்கள் தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். ஒருவேளை அவர்கள், இந்த சமுதாயத்தில் உள்ள மிகப்பெரிய சமூக பிரச்சனையை நீர் தீர்த்து வைத்து விட்டீர், எங்களுக்கு வேறு சில பிரச்சனைகளும் இருப்பதால் தயவுசெய்து நீர் இங்கே தங்கிவிடும், மேலும் இந்த பிரச்சனையை உம்மால் தீர்க்க கூடுமானால் அவற்றையும் உம்மால் தீர்க்க கூடும் என்று சொல்லியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் இயேசுவை போகும்படி சொன்னார்கள். ஆகவே இயேசு போய்விட்டார். நாயை கீழ்ப்படுத்த வல்லமையுள்ள ஒருவர் பழைய மோட்டார் வாகன கிடங்கிலிருந்து வெளியேறினால் அங்கு மாட்டிக்கொண்ட சிறுவனுக்கு என்ன நேரிடும்? நாம் கிறிஸ்துவை நிராகரிக்கிற உலகில் வாழ்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை நிராகரித்தல் சிலுவைக்கு நேராய் நடத்தியது. அதுதான் நமது உலகம் தேவனை எதிர்ப்பதன் உச்சக்கட்ட வெளிப்பாடாகும். மகிமையின் கர்த்தரை நாம் நிராகரித்தோம். நாம் அவரை பரிகசித்து அவர் மேல் துப்பி அவரை சிலுவையில் ஆணிகளால் அறைந்தோம். இயேசுவை நிராகரிக்கிறதோர் உலகமானது இயற்கை பேரழிவுகள், பிசாசுகள், வியாதிகள் மற்றும் மரணம் ஆகிய சாபங்களின் கீழே தொடர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உலகமாய் இருக்கிறது. ஆனால் வேதாகம கதையின் முடிவு இதுவல்ல. மூன்றாம் நாளில் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றபோது பிதாவானவர் அவரிடம், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொன்னார். இயேசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் காத்து கொண்டும் இருக்கிறார். ஆளுகை செய்தலும் காத்திருத்தலும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டவைகள் அல்ல. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆகவே இயற்கை பேரழிவுகள், பிசாசுகள், வியாதிகள் மற்றும் மரணம் ஆகிய சாபங்களின் கீழ் துயரப்படுகின்ற ஆபத்தானதோர் உலகில் நாம் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள் அவர் இந்த எதிரிகளையெல்லாம் கீழ்ப்படுத்துகிற நாளுக்காக காத்திருக்கிறார்கள். நமது ஏக சக்கராதிபதியான கர்த்தரின் ஆசீர்வாதமிக்க ஆளுகையின் கீழ் இயற்கை பேரழிவுகளோ, பிசாசுகளோ, வியாதிகளோ, மரணமோ இனி ஒருபோதும் இருக்கப் போவதில்லை. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். மக்கள் தங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் அவரை ஆண்டவராக ஏற்கவில்லை என்றும் சொல்வதை நான் சில நேரங்களில் கேட்டிருக்கிறேன். அவர்கள் யூகிப்பது என்னவெனில், இரட்சகர் என்பதை ஆண்டவர் என்பதிலிருந்து எப்படியோ பிரித்துவிட முடியும் என்பதாகும். அதாவது நாம் மனம் திரும்புதலின்றியே விசுவாசம் கொள்ள முடியும் என்றும், கட்டளைகளின்றியே ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்றும், மற்றும் பரிசுத்தத்தை நாடி தேடாமலேயே பாவமன்னிப்பை பெற முடியும் என்றும் கருதி கொள்வதாகும். சுவிசேஷத்தை அடிப்படையிலேயே தவறாக புரிந்து கொள்வது என்பது இதுதான். இயேசு வழங்குவதை மட்டும் நாம் பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் அவர் கட்டளையிடுவதை நாம் எதிர்ப்பது என்பது முடியாது. கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை எதிர்ப்பதை நாம் விட்டுவிட்டு அவரது இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் இரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவை கர்த்தராக கொண்டு உங்களையே அர்ப்பணியுங்கள். அப்பொழுது அவரே வல்லமையுள்ள இரட்சகர் என்பதை கண்டுணர்வீர்கள்.